ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு அளவை இலக்கணம். தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
காற்றை இயக்குகிறான், சூரியனை இயக்குகிறான், சந்திரனை இயக்குகிறான், மழை இயக்குகிறான், பனியை இயக்குகிறான், எத்தனையும் இயங்குது அல்லவா? இப்படி இயங்குவதனாலேயே ஒருத்தன் இயக்குகின்றவர் ஒருவன் இருக்கிறான். இயங்குவதனாலே சடப்பொருள் இயங்குவதனாலே அதை இயக்குகிறவர் ஒருவன் இருக்கிறான் என்று கருதலாம். கருதலாம், இது அகம பிரமாணத்தால் அறிவது, கருதல் பிரமாணத்தால் அறிவது. சரி, இப்ப என்ன சொன்னேன், உயிர் இருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு வேற அளவே வேண்டியதில்லை. உயிர் இருக்குதா? கட்டாயம் இல்லைன்னா தான் எங்காம சும்மா கிடக்குது. உயிர் இல்லைன்னு என்ன பண்ணும்? கட்டை போல. அந்த கட்டையத்தை அறிவு பொருளாய் இருக்கிற உயிர் இயக்குகிறது. ஆனா உயிரை காண முடியாது. உயிரை கண்ணாலே காண முடியாது. கண்ணாலே காண முடியாது. என்ன பண்றோம்? அனுமான பிரமாணத்தாரே இது இயங்குகிறதுனாலே தலை ஆட்டுதா, கை அசைக்குதா, பேசுதா, எது எல்லாம் பண்ணுது? உயிர் தான். அப்ப உயிர் உண்டு, அப்ப பசு உண்டு, பசு உண்டு. அதே போல இந்த உலக பொருள் அத்தனையும் இயங்குகிற காரணத்தினாலே, உலக பொருள் அத்தனையும் இயங்குகிற காரணத்தினாலே தண்ணீர் ஓடாது. தண்ணீர் ஓடாது, புரியுதா? அது ஓட வைக்கிறவன் சுவாமி தான். காத்து அடிக்காது. அது இதுல கூட நம்ம காசிபா செந்திநாதையில் நீலகண்ட பாஷியம் எழுதியிருக்கார். சிவாத்துவத பாடியம் அதில் எழுதுறாரு. சிவபெருமானுக்கு பயந்து உண்டு காற்று வீசுகிறவன், சிவபெருமானுக்கு பயந்து உண்டு காற்று வீசுகிறவன் என்று எழுதுகிறார். அதனாலே இப்படி உலகப் பொருள் அத்தனையும் சடப்பொருளாக இருந்து அது இயங்கி அந்த இயக்கத்தினாலே உயிர்கள் வாழ்கிறது. உயிர்கள் வாழ்கிறது. உலகப் பொருள் இயங்கவில்லையான்னு வச்சுங்க, சூரியன் கரெக்டாக புறப்படுறாமா? காலையில் 6 மணின்னா புறப்படுறானா? அவன் வந்து இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் பண்றது கிடையாது. கரெக்டாக 6 மணின்னா புறப்பட்டுருவான். இதே மாதிரி எத்தனையோ கோடி காரமா புறப்பட்டுருக்கான். ஆமா, அவனை இயக்குகிறவன் சௌருவான், சூரியனை இயக்குகிறவன் சௌருவான். அத அருக்கணீர் சோதி அமைத்தும் என்பது திருவாசகம். விளங்குதா? இப்படி உலக பொருள் எல்லாம் இயங்குகின்ற காரணத்தினாலே இப்ப இந்த பொருளை நாம இயக்க முடியாது. சூரியனையோ மழையையோ காற்றையோ நாம இயக்க முடியாது. இப்படி சடப்பொருள் எல்லாம் இயங்குற காரணத்தினாலே கடவுள் உண்டு. பிண்ட இயங்குவதனாலே உயிர் உண்டு, அண்டை இயங்குவதனாலே கடவுள் உண்டு. இந்த ரெண்டுக்கு இப்ப நான் லெகுவா ஒரு உதாரணம் சொல்றேன், புரியுதா? இது நூல் நல்ல கூட இல்லை, ஐயாவுக்கு தெரியும். இது இந்த பரமான நூல் நல்ல கூட எழுதலை, அது ஒரு மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அது பெரிய நீளமா எழுதியிருக்காரு பலவல, அதுக்காக சுருக்கமா சொல்றேன். பச்சா, பிண்ட இயங்குவதனாலே உயிர் உண்டு, அண்டை இயங்குவதனாலே கடவுள் உண்டு. இப்ப உறுதியா நீங்க நம்புறீங்களா? இப்ப நம்ம இஷ்டத்துக்கு எதையும் இயக்க முடியல. நம்ம இஷ்டத்துக்கு ரொம்ப புழுக்கமா இருக்குது, காத்து அடிக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷன். அம்மா அடிக்க வைக்க முடியல, அடிக்க வைக்க முடியல. ஆகையினாலே அண்டை இயங்குவதனாலே கடவுள் உண்டு, பிண்டை இயங்குவதனாலே உயிர் உண்டு. அப்ப பதி உண்மையும் கண்டு விட்டோம், பசு உண்மையும் கண்டு விட்டோம். இதற்கு மேலாக காண முடியாத பாசம் இருக்குது பாரு, காண முடியாத பாசம், அந்த பாசம் இருக்குது பாரு. அது நல்லாவே தெரியுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையே பாசம்தான். நம்முடைய வாழ்க்கையே பாசம்தான். பாசம் வடமுடி, அது உங்களுக்கு தெரியுமா? பத்தி பசு பாசம் 3 வடமுடி. பாசம் திருவாசகத்தில் வருது. திருவாசகத்தை படிக்கிறவன் வடமொழி வேண்டாங்கிறேன். அவரு வடமொழி நிறைய வச்சு பாடிக்காரு. அவரு யாரு? பாசம் பரஞ்சோதிக்கன் பாய். பாசம் பரஞ்சோதிக்கன் பாய் இரு அப்பகலாம் என்பது திருவம்பாவையா? அதனாலே பாசம் என்பது எப்படிப்பட்டது என்றால் அறிவை மறைக்கக்கூடியது. அறிவை மறைக்கக்கூடியது. ஆகிய அறிவை மறைக்கக்கூடியதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலே பல காரியங்களிலே நம்மாலே பின்னாலே வருவதை நிச்சயிக்க முடியாமல், பின்னாலே நடக்கிற நிகழ்ச்சியை நிச்சயிக்க முடியாமல் செயலை செய்து விட்டு, அடாடா எனக்கு முன்னையே இந்த யோசனை வரலையே அப்படின்னு சொல்றோமா இல்லையா? முன்னையே இந்த யோசனை வரலையே என்பது. அதற்கு மேலே சிற்றறிவுடையதாக இருக்கிற அந்த உயிரே, அதுவே சிற்றறிவா? அதை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது ஆணவ மரம். அப்பப்பா, உயிரே சிற்றறிவு, ஆனா அதையும் மறைச்சு கொண்டு இருக்கிறது எது? ஆணவமலம். அதை வந்து புத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன் போய் தொழுகன் சுந்தர தேவாரம். பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாரியேன். புத்தின நோய் அது, புத்தின நோய் அதான் அந்த ஆணவமலம். புத்தின நோய் புத்திக்கிட்டா என்ன தெரியும்? புத்தின நோய் ஆணவமலத்தை அப்படி சொல்றாரு. புத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன் என்பது சுந்தரம் சுவாமி தேவாரம். ஆகையினாரே இப்படி ஆணவத்தை சிற்றறிவுடையதாயிருக்கிற ஆன்மாவினுடைய அறிவை மறைத்து கொண்டிருப்பது ஆணவமெல்லாம். அது மறைத்து கொண்டிருப்பதினாலே நாம் என்ன பண்ண முடியல, நாம் நினைத்த மாதிரி செய்ய முடியாமையும், அதன் பிறகு செய்து விட்டு அடடட அறியாம போச்சு தெரியாம போச்சு என்று விசனப்படுவதினாலும் அப்புறம் இதனால் துன்பம் வரும் என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டு அப்புறம் துன்பத்தை அடைவதினாலும், இதெல்லாம் அந்த பாசத்தினுடைய வேலை. அதுபோல இந்த மயக்கம் வருது பாருங்க, மயக்கம்னா எளிமையா சொல்றேன். இப்ப சுகர் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுகர் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவன் செயல சுகர் இல்லாம இருக்கணும் எல்லாத்துக்குமே, இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சுகர் இல்லாம இருக்கணும். யாரும் ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி நல்ல சிலை பிரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்க கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கலாமே அப்படின்னு. இவனுடைய அறிவையும் அவனுக்கு இருக்கிற சுகரையும் மீறி கூட அந்த பொருளிலே இச்சையே உண்டு பண்ணுகிறோம், அந்த பொருளிலே இச்சை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, நல்ல பணக்காரரு, அவருக்கு சுகரு, சுகர் அது ஏதோ கோளாறு வச்சுன்னா அப்புறம் மாத்திரை போட்டு சரி பண்ணி ஒரு நார்மலுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாரா, அவரே சொன்னார், அப்புறம் போய் கடையில் அந்த இது வாங்கிட்டு அல்வா வாங்கிட்டு சிலிப்பை வாங்கிட்டு விடான்னு சொல்லுவாரன் வேலைக்காரன், அவன் போய் வாங்கிட்டு வரான், வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் 15 நாளைக்கு ஊசி போட்டு மாத்திரை போடாத வாடுபட்டு பழைய நிலைமைக்கு வருது. அப்புறம் 2 மாசத்துல அதே மாதிரி. என்ன காரணம் என்றால் அது மயக்கத்தை செய்வது. அதே மாதிரி உலக பொருள் அத்தனையும் நீங்க ஒண்ணு தான் சொல்லியிருக்கிறேன், புரியுதா? அதே மாதிரி மற்றைய உலக பொருள் அத்தனையும் மயக்கத்தை செய்வது. அந்த மயக்கத்துக்கு உயிர் அடிமைப்படுகிறது. அந்த மயக்கம் எது செய்கிறது, அதுதான் மாயாமலம். இப்ப முதல்ல ஆணவமலத்தை சொன்னா அப்புறம் என்ன சொன்ன, இப்போ மாயாமலம், மாயாமலம். இப்ப 2 மாசம் ஆச்சா, இன்னொன்னு இருப்பாரு, கண்மமலம், 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 அதுதான் செயல். கண்மமலம் தான் செயற்பாடு, வினை என்றெல்லாம் சொல்லு. ஆமா, அந்த வினை மன வாக்கு காயங்களால நம்ம செய்கிறோம், நம்ம செய்கிறோமா? இப்படி செய்யும் போது எப்படி செய்கிறோம் என்றால், யாரும் நான் செய்கிறேன் என்று செய்கிறோம், நான் செய்கிறேன் என்று செய்கிறோமா? அப்ப நான் செய்வதனாலே அப்புறம் அதனுடைய பயனை அனுபவிக்கிறேன், இது செய்ததுனாலே இது வந்தது, இது செய்ததுனாலே இது வந்தது, அது புரியுதா? இது செய்ததுனாலே இது வந்தது, கண்மமலம். இப்ப ஆணவ மலத்தை சொன்னேன், மாயாமலத்தை சொன்னேன், கண்மமலத்தை சொன்னா, இப்ப பாசத்தை பதியே உலகம் இயங்குவதனாலே பதியே எறிகின்றோம், உடம்பு இயங்குவதனாலே உயிர் பசுவை எறிகின்றோம். இந்த மயக்கத்தினாலே, வினையினாலே, அறியாமையினாலே, அறியாமையை தருவது ஆணவமலம், மயக்கத்தை தருவது மாயாமலம், நான் என்கின்ற முனைப்போடு செய்வது கண்மமலம். இதை நல்லா பிரத்யட்சமா எல்லாரும் பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு இருக்கிற, ஆனா இது மலம்தான் என்பது தெரியாது, இது மலம், இது பாசம் என்று பல பேருக்கு தெரியாது. அதனாலே இப்ப காணப்படாத பொருளை, காணப்படாத பொருளை காணுகின்ற பொருளை வச்சு நிச்சயிப்பது, காணப்படாத பொருளை காணுகின்ற பொருளை வச்சு நிச்சயிப்பது. இப்ப சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது இன்ன பிராணி சத்தம் போடுகிறது என்று கண்டுபிடிக்கிறோம், நல்லா புரியுதா? மனுஷன் சத்தம் போடுறது, மாடு சத்தம் போடுறது தெரியுது அல்லவா? அங்க கத்துச்சுன்னா, மாடு கத்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், மாடு இருக்கிறது, மாடு காணவில்லை யாரால் சத்தத்தை கொண்டு. இதே போல காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், உரை பிரமாணம், ஆகம பிரமாணம், இந்த மூன்றையும் பத்தி நிறைய சொல்லுகிறாரு. அதனால இப்ப நமக்கு என்ன, இப்ப முடிவு, இதனுடைய முடிவு என்னன்னா, பதி உண்டு, பசு உண்டு, பாசம் உண்டு, பதியாய கடவுள் உண்டு, காணவில்லையானாலும் கடவுள் உண்டு, காண முடியவில்லையானாலும் கடவுள் உண்டு. அதற்கு மேலே பசு உண்டு, உயிர் உண்டு, உயிர் உண்டு, இந்த உயிரை மறைத்து கொடுக்க பாசமும் பதி பசுவாக காண முடியாத பொருளாயிருந்தாலும் இந்த கருத்து பிரமாணத்தினாலும் ஆகம பிரமாணத்தினாலும் இதை நிச்சயிக்கிறோம், உண்டு என்று நிச்சயித்து கொண்டோமா? இது அளவு இலக்கணத்துல இந்த வாரம் ஓரளவு இதை முடிச்சு அதுக்கு மேல வர்றத முதற் சூத்திரம், முதற் சூத்திரம். இந்த சூத்திரம் பிரபஞ்சத்தை தோற்றி உடுக்குதற்கு பதி ஒருவன் வேண்டப்படும் என்பதும். இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்தை, பிரபஞ்சம் என்றால் உலகம், பிரபஞ்சம் என்றால் உலகம், இந்த பிரபஞ்சத்தை தோற்றி உடுக்குதற்கு, தோற்றி உடுக்குதற்கு, தோற்றி உடுக்குதற்கு, அது எது போலவென்றால், இப்ப இது ஆன் பண்ணிருக்கமா, தோற்றுதல். இப்ப நான் தான் இதை ஆன் பண்ணேன், நான் தான் ஆஃப் பண்ணேன், நான் தோற்றுவித்தேன், நான் வந்து ஒடுக்கி விட்டேன், இந்த மைக்கே வலை செய்துவார், இந்த மைக்கை நான் வந்து தோற்றுவித்தேன், இந்த மைக்கே ஒடுக்கி விட்டேன் பாரு, பாட இவ்வளவு சாமர்த்தியம் எனக்கு இருக்குது என்றால் இப்படி உலக அத்துணையும் தானே தோன்றாது. உலகம் தானே தோன்றாது, தானே தோன்றாது, தானே நிற்காது, தானே ஒடுங்காது. இப்ப இந்த கட்டடத்தை பார்த்தா என்ன சொல்லுவோம்? இந்த கட்டடத்தை தானா இந்த கட்டடம் உண்டாயிருக்குமா? ஒருவனாலே கட்டப்பட்டது, ஒருவனாலே கட்டப்பட்டது, ஒருவனாலே கட்டப்பட்டது, நிற்கிறது என்று நிச்சயிப்போம். தானே உண்டாகாது, தானே உண்டாயிருக்காது. இது யாரு கட்டினது இந்த வீடு கேட்கிறோம்ல, இது யாரு கட்டினது என்று கேட்கிறோம். அது போல அதனால உலகமானது ஒருவனால பண்ணப்பட்டது. அது அப்புறம் சுவாமி பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்றி நின்றது. பண்ணிய உலகின் ஒருவனாலே பண்ணப்பட்ட உலகம், கடல், மலை, வானம், பூமி, சூரியன், சந்திரன், அக்கினி, காற்று, பனி முதலான அத்துணை பொருள்களை யார் உண்டு பண்ணினா? இத்தனை உண்டு பண்றதுக்காக என்ன பண்றேன், என்ன பண்றேன் தெரியுமா? விதை இல்லாம உண்டு பண்றாடா. இது இது ஒரு பெரிய அதுவோ. இப்ப தேங்காய் இருக்குன்னு வச்சுங்க, தேங்காய் தேங்காய் இப்ப தென்னை மரத்தை உண்டு பண்ணோம்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? தென்னை மரத்தை இப்ப முளைக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? தேங்காயே அது உனக்கு நல்லா தெரியுமா, தேங்காயே பதியம் போடணும். தேங்காயை உண்டு பண்ணணும்னா தேங்காயை உண்டு பண்ணணும்னு வச்சுக்கோ, தென்னை மரத்தை, தென்னை மரத்தை உண்டு பண்றதுக்கு தேங்காயை உண்டு பண்ண. இப்படியே நம்ம கதை, முதலிலே அந்த தேங்காய் எப்படி உண்டாயிருக்கும், முதலிலே முதலிலே அந்த தேங்காய் எப்படி உண்டாயிருக்கும் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சொல்லலாம், சிவபெருமான்னு உண்டு பண்ணிடுவோம். யார் சொல்றா? விச்சதின்றியே விளைவு செய்வோம். நாம் தேங்காயை உண்டு பண்ண வேணுமானால் அதற்கு வித்து வேணும், வித்து இல்லாமல் விளைவு வராது. சிவபெருமான் எப்படி பண்றானா? முதல்ல அவன் தேங்காய் கடையில வாங்கி முளைக்க போட்டிருப்பேன், முதல்லையே தென்னையே படைக்கிறார், மரத்தையும் காயோட படைக்கிறார். அதான் விச்சதின்றியே விளைவு செய்வாய். என்ன அழகு, என்ன அழகு! விண்ணும் மண்டகம் முழுது யாவையும் வச்சு வாக்குவாய் தீர்ந்து வச்சு சித்தாந்தமே இதுக்குள்ள புடிச்சு வச்சு. இந்த ரெண்டு வரிக்குள்ள விச்சதின்றியே விளைவு செய்வாய், விண்ணும் மண்டகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். என்ன அழகு! திருச்சதகா இப்ப நெல் இருக்கு, நெல்லை விளைவிக்கணும்னு என்ன ஒண்ணு, நெல்லு வரும், வித நெல்லு வரும். இப்படியே போனா முதல்ல அந்த நெல் எப்படி உண்டாயிருக்கும்? அதுதான் அவன் உண்டு பண்ணு. இதை நினைச்சா கூட கடவுள் உண்டு விச்சதின்றியே விளைவு செய்வோம். அதுக்கு அடுத்த என்ன சொல்றாரு? உண்ணு மண்ணகம் முழு யாவையும் வைச்சு ஆக்குவோம். மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களை என்ன பண்ற, உண்டு பண்ணுகிறான். உண்டு பண்ணு எங்கிருந்து உண்டு பண்ணுகிறான்? மாயையிலிருந்து. இதுதான் பெரிய சித்தாந்தம். சித்திலிருந்து சடம் தோன்றாது, சடத்திலிருந்து சித்து தோன்றாரு. அறிவு பொருள் இருந்து அறிவில்லாத பொருள் தோன்றாரு. அறிவு பொருள் இருந்து அறிவில்லாத பொருள் இருந்து அறிவு பொருள் தோன்றாரு. அதுதான் நம்ம அந்த ஏகாரணவாதம். பரமந்தான் இத்தனை பொருள் ஆகியது, பரமந்தான் இத்தனை பொருள்களாக ஆகியது என்பது. அதனாலே பரம அறிவில்லாத பொருளை உண்டு பண்ணுமா, அறிவில்லாத பொருளை பெறுமா? அல்ல. அவன் எங்கிருந்து பெறான்? மாயையிலே உண்டு பண்ணுகிறார். நம்முடைய சித்தாந்தம் மாயையிலே உண்டு பண்ணும். மாயாமலம் என்கின்ற ஒரு சக்தியினாலே அதிலிருந்து இந்த பொருளை எல்லாம் உண்டு பண்ணுகிறான். ஆகையினாலே இப்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒருவன் வேண்டும். உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒருவன், ஒருவன் இல்லாமல் உண்டாகாது, ஒருவன் இல்லாமல் உண்டாகாது. தோற்றுதலும் நிற்றலும் அப்புறம் உடுங்குதலும், உடுங்குதல் நம்மளது அழிதல் கூட அல்ல, உடுங்குதல், உடுங்குதல். மாயையிலே தோன்றி மாயையிலே நின்று மாயையிலே உடுக்குதல், மாயையிலே தோற்று வைக்கிறான். அப்புறம் மாயையிலேயே இன்னைக்கு இப்ப நம்ம மாயையிலே தான் தோண்டி இருக்கிறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியுதா? தோன்றியதே மாயதான், வாழ்வே அப்புறம் மாயந்தான், அப்புறம் ஒழுங்குறது மாயந்தான். சிந்து வச்சா அதுதான் எல்லாமே, அதுதான் தோன்றியதே மாயா. அது உங்களுக்கு தெரியுதா? மாயா மரத்துல தான் தோன்றினோம். அது உங்களுக்கு விரிச்சு சொல்ல வேண்டியது இல்லை. அதுக்கு மேல வந்து வாழ்கிறது அத்தனையும் நில்லாதவற்றை நிலையினை என்று உணர்ந்து அதிலே வாழ்ந்து கொண்டிருப்பது மாயாமரம். என்ன பெரிய தெரியுமா? ஒவ்வொரு பொருள்லையும், ஒவ்வொரு பொருளையும் என்ன பிரியம் தெரியுமா? ஆனா அந்த பிரிய இல்லைன்னா வாழ மாட்டேன். வெறுப்பு வந்து எல்லாம் ஜாமியார போயிருவேன். நல்லா புரியுதா? அதே சுவாமி அப்பர் சுவாமி சொன்னாரு, ரெண்டு காலம் நட்டானா, ரெண்டு காலம் நட்டானா, ரெண்டு கை மரத்தை போட்டானா, அதுக்கு மேல வந்து வரிச்சு போட்டானா, அப்புறம் மேல தீர்த்து போட்டானா, வேஞ்சானா, ஒரு வீடு கட்டுனானா, அந்த வீட்டுக்கு ரெண்டு வாசல் பெரிய வாசல் வச்சானா, அப்புறம் ஏழு சன்னல் வச்சானா, ரெண்டு வாசல் பெரிய வாசல், அதுக்கு மேல ஏழு சன்னலை வச்சானா, அதுக்கு மேல ஒரு ஆளை புகுத்தினானா அந்த வீட்டுக்குள்ள, அவனுக்கு ஆசையை வச்சு உள்ள புகுத்தினானா, இப்படி ஒரு மேஸ்திரி மேய்ச்சி கால் கொடுத்து இருகை ஏற்றி, கால் கொடுத்து இருகை ஏற்றி, அந்த இரு இரு என்கின்ற சொல்ல இடநிலை தீபமாக கைக்கும் போட்டுக்கணும், காலுக்கும் போட்டுக்கணும். ரெண்டு கால் ரெண்டு கை தானப்பா. இப்போ வீடு கட்டுறதுக்கு ரெண்டு காலை நட்டு ரெண்டு கை மரம் போட்டு, புரியுதா? ஆ ஆ, இப்போ அந்த கால்னு சொல்கிறோம் அல்லவா, உங்களுக்கு தெரியும். கால் கொடுத்து இருகை ஏற்றி, களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து, தோல் ஒடுத்து உதிர நீரா சுவர் எடுத்து, இரண்டு வாசல் ஏழு உடைத்து அமைத்து, அங்கு ஏழு சாலையகம் பண்ணி, மால் கொடுத்து அவி வைத்தார், மால் கொடுத்து அவி வைத்தார் மாமரை காடனாரே. பெரிய அஞ்சனி, பெரிய எத்தனையோ வீடு மாதிரி கட்டிருக்காரு. எத்தனை வீடு அப்பாடியப்பா, அளவில்லாத வீடு கட்டிருக்காரு. மால் கொடுத்து, மால் புரியுதா, ஆசை மயக்கம் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரைக்காடனாரே. அதனாலே தோன்றுவது மாயையிலே, வாழ்வது மாயையிலே, ஒடுங்குவதும் மாயாக. இந்த மாயை சடப்பொருளாகையினாலே தானே எங்கார், மாயை சடப்பொருளாகையினாலே அது மாயையே பரிக்கரக சக்தின்னு சொல்ற சிவருமானுக்கு பரிக்கரக சக்தின்னு சொல்றது, மாயையே பரிக்கரக சக்தின்னு சொல்றது. மாயை தானே வேலை செய்யாது, மாயை தானே வேலை செய்யாது. அதனாலே அந்த மாயை இயக்குன்றவன் தான் சௌரவான். மாயையை கடந்தவனாகிய சௌரவான், மாயையை கடந்தவனாகிய சௌரவான் அவன் என்ன பண்றான், நமக்காக முப்பத்தாறு தத்துவமும் மாயதான், முப்பத்தாறு தத்துவமும் மாயதான். அவன் என்ன பண்றான் தெரியுமா, ஒரு அஞ்சு பங்களா தனியா கட்டி வச்சிருக்கிறான், நல்ல ஏசி பங்களா அஞ்சு பங்களா தனியா கட்டி வச்சிருக்கிறான். ஒன்னா நம்புற, அதுல தூசி துப்பல்லாம் இருக்காது, தூசி துப்பல்லாம் வராது, கூட்ட வேண்டியதில்லை, பளிங்கில் கட்டப்பட்டது, ஒன்றா நம்பர் பங்களா. புரியுதாப்ப, நான் சொல்கிற பங்களா அஞ்சு பங்களா, என்ன பங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்சு பங்களா தனியாக வந்து தங்கிக்கிறதுக்குமா, சிவபெருமான் வந்து தங்கிக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பங்களா குப்பை ஊழல் தூசி அழுக்கு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அஞ்சு பங்களா, அஞ்சு பங்களா அதில் வந்து தங்கி இருந்துக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் வேலை பார்க்குறேன், கீழே இருக்கிற எல்லாத்தையும் வேலை பார்க்குறேன். ஆ, சுத்த தத்துவம், சுத்த தத்துவம், நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த, இதை சுத்தமாயைன்னு சொல்லு, சுத்தமாயை என்று சொல்லுவது. இந்த சுத்தமாயையில் உண்டாகிய இந்த அஞ்சு தத்துவங்களிலே வந்து சிவபெருமான் எழுந்தருளியிருந்து அதனால மற்ற வித்யாதத்துவ ஏழையும் ஆன்மதத்து இருபத்தி நாலையும் இயக்குகிறான். அவன் வந்து தங்கிக்கிறதுக்கு அந்த 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 ஏசி பங்களா, ஏசி பங்களா, ஏசி பங்களான்னா ஒன்னான பங்களா, அது எந்த வகையிலும் இந்த துப்பு தூசி துப்பு அழுக்கு எதுவும் படாது, அது சுத்தமாயி. இது பூரா அசுத்தமாயி, கூட்டிக்கிட்டே இருக்கணும், கழுவிக்கிட்டே இருக்கணும், குளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா, அப்படிப்பட்டவங்களா நமக்கு கட்டி கொடுத்துருக்குறேன், விளங்குதா? ஆகையினால இப்படியெல்லாம் பிரபஞ்சத்தை தோற்றி உடுப்பதற்கு பதி உருவம் நண்டப்படும் என்பதுதான் பதி. அதனை தோற்றி உடுக்கும் முறைமையும் கூறுமுகத்தான் பதி உண்மையும் பதி இலக்கணமும் கூறுகின்றது இச்சூத்திரத்தின் முதற்சியுள். அவற்றை தொகுத்தும் ஏனைய செயலுள்ள வகுத்தும் கூறுகின்றன என்று ஆரம்பிக்கிறார். அதற்கு மேலே சிவஞான போதம் சொல்லணும்னா, அதுக்கு மேலே இந்த பாட்டை சொல்லணும்னா சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.